నమస్కారం. ధ్యానం. அந்த சொல்லுக்கு பொருள் தியை சிந்தாயாம் என்று தாத்து, வடமொழி சொல் சிந்தித்தல் எனும் பொருளில் வரும். அதுவே தியானம். அது இரண்டு வடிவங்களை எடுத்துக்கொள்ளும். தியானத்தின் மூலம் பகவானை அடையலாம் என்பது முதல் வடிவம். அப்போது அந்த தியானம் வழியாகிறது, ஒரு பெற்றுக் கொடுக்கும் கருவியாகிறது. பகவானை அடைவதற்கு வழி தியானம். அதைத்தான் வேதனம் உபாசனம் என்றும் சொல்லுவார்கள். இது முதல் நிலை. நான் மற்ற எந்த வழியாலும் பகவானை அடைவதாக இல்லை, அது ரொம்ப கடினம்னு புரிந்து கொண்டேன், அதனால் சரணம் என்று சரணாகதி பண்ணி விடுகிறேன். அப்படின்னா பகவானே கருவி, பகவானே வழி, அவரை அடைவதற்கு அவரே வழி, மற்ற எந்த வழியும் ஆகாதுன்னு புரிந்து கொண்டேன். சரணாகதி பண்ணிவிட்ட பிற்பாடு பகவானுடைய பொறுப்பு தான் எல்லாம், அவர்தான் அடியனுடைய வாழ்க்கையை ஓட்டி போய் மோட்சம் கொடுக்க வேணும் என்கிற அளவுக்கு தெளிவடைந்து விட்டேன். இதற்கு பின்னாலும் பெருமானை சிந்தித்துத்தானே ஆக வேண்டும், அவரை பற்றி தியானம் பண்ணித்தான் ஆக வேண்டும். இந்த உடலை விட்டு ஆத்மா வைகுந்தத்துக்கு புறப்படுகிற வரை தியானம் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆனால் இப்போது சொல்லப்போகும் தியானம் அதன் வடிவம் வேறு. இது ஒரு ஆனந்தமான நினைவு. இப்ப இரண்டாவது சொல்லப்படுகிற தியானம் ஒரு ஆனந்தமான அனுபவம், நினைவு. அதுவே அடையக்கூடிய பலன். முதல்ல சொன்ன தியானம் அது அடைவிக்கும் வழி. இப்போது சொல்லும் தியானம் அதுவே அடைய வேண்டிய பலன். இது எங்கு முடிவு செய்யப்படுகிறது? சரணாகதிக்கு பின்னால் செய்யப்படுகிற தியானம் அவசியம் செய்ய வேண்டும். அதை எதற்காக செய்ய வேண்டும்? தியானம் பண்ணியா பெருமானை அடையப் போகிறோம், அதான் சரணாகதி பண்ணி விட்டோமே என்றால், நாம் யாரை சரணம்னு பற்றியிருக்கிறோமோ அவர் நிரம்ப குணங்கள் உடையவர், பேரழகர். அவருடைய அவதாரங்கள், அவருடைய சேஷ்டிதங்கள், அவர் அர்ச்சாவதார திவ்யதேசங்களில் கோயில் கொண்டிருக்கும் பாங்கு, இது எல்லாத்தையும் எவ்வளவு ஆண்டுகளுக்கும் தியானிக்கலாம். ஆனால் அந்த தியானம், அதன் மூலம் மோட்சம் இல்லை. அதுவே ஒரு அனுபவம், அதுவே ஒரு ஆனந்தம். அதில் தியானத்தின் இரண்டு வகைகளை புரிந்து கொள்க. ஒன்று முதல்ல சொன்னது சாதனம், அதன் மூலம்தான் பெருமானை அடைதல், அதை யோகம்னு சொல்லலாம். ஆனால் சரணாகதி பண்ணின பிற்பாடும் தியானம் பண்ண வேண்டும். ஆனால் அது சாதனம் அல்ல, அது ஒரு அனுபவம். அதுவே பலம், அதுவே ஆனந்தம். ஆழ்வார் இதை சொல்லும்போது, மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தெவ்வுயிருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் என்றார். ஒன்றும் பரபரக்க வேண்டாம், கட்டப்படாதீங்கோ, சிந்திப்பே அமையும், சிந்தித்தால் போதும். இந்த சிந்தனை அஷ்டாங்க யோகம் எல்லாம் இல்லை. யமம் நியமம், பிராணாயாமம், ஆசனம், பிரத்யாகாரம், அந்த அஷ்டாங்க நியமத்தை எல்லாம் ஆழ்வார் சொல்லவில்லை, அதெல்லாம் சாதனங்கள். இவர் சொல்லுவது நினைமின் நெடியானை, பகவானுடைய எண்ணிறந்த குணங்கள், அந்த குணங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள், அதுவே ஆனந்தம், அனுபவம். இது எதற்கு பண்ண வேண்டும்? சரணாகதியோ பண்ணிவிட்டோம், அவரோ மோட்சம் கொடுக்கிறேன்னு சொன்னார். அவரை பத்தி சிந்திக்காமலே இருந்து வாழ்க்கையை ஓட்டி மரணம் அடைந்த போது மோட்சம் போனால் போதாதா? ஏன் சிந்திக்க வேண்டும்? ஏனெனில் சரணாகதி ஆன விற்பாடு வெறுமனே இருக்கக்கூடாது, ஆந்தனையும் பெருமானுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கைங்கரியம்னு சொல்லுகிறோம், தொண்டு செய்யாமல் போனால் நாம் பெருமானுக்கு தொண்டங்கிற பேரே நிற்காது, போய்விடும். அதனால் சரணாகதி பண்ணிருக்கோம் சரி, ஆனால் மேல் வருகிற காலம் இருக்கும் நாளிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் சுவையான கடமை, இனிப்பான கடமை கைங்கரியம். அந்த கைங்கரியம் செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்னால் ஒரு பிரீத்தி வேண்டும். அன்பு இருந்தால் தானே தொண்டு செய்வோம். ஒரு அம்மா குழந்தைக்கு எத்தனை செய்கிறாள்னா அன்பு இருக்கிறது. ஆச்சாரியனுக்கு குரு செய்கிறார்னு சொன்னால், அப்படி ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் செய்கிறார்னு சொன்னால் அன்பு பக்தி இருக்கிறது. அதே போல பகவானுக்கும் தொண்டர்களுக்கும் நாம் கைங்கரியம் பண்ண வேணும். பண்ண வேண்டுமானால் அதற்கு முன்னால் ஒரு பிரீத்தி வேண்டும், ஒரு சிறந்த ஸ்நேகம் இருக்க வேண்டும். அந்த அன்பு பெருமானுடைய குணங்களை நினைக்க நினைக்கத்தான் வரும். பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். பகவான் நன்கு அனுபவிக்க வேண்டும். எப்படி? குணங்களை நினைக்க நினைக்க அனுபவம். அந்த அனுபவமே ஒரு பிரீத்தியை கிளப்பிவிடும். அந்த பிரீத்தி உந்தத்தான் கைங்கரியம் செய்ய முடியும். இதனால்தான் சரணாகதிக்கு பின்னாலும் பிற்பட்ட காலத்திலும் தியானம் பண்ணியாக வேண்டியிருக்கிறது. பண்ணியாக தலையில் திணிக்கவில்லை, ஆனந்தமாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் இது முன்னால் ஒரு சாதனமாக வழியாக சிந்தித்தோமே, உபாசனம் பண்ணினோமே, அது கடினம், கஷ்டம், அதற்கு வரமுறைகள் சட்டதிட்டங்கள் அதிகம். ஆனால் சரணாகதிக்கு பின்னால் செய்வது அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ நம்முடைய பூஜை உள்ளிலேயோ இருக்கும் நல்ல இடத்திலேயோ அமர்ந்து கொண்டு ஒரு கால் மணி நேரமோ 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ எப்படி முடியுமோ அந்த பகவானுடைய குணங்களை, அவருக்கு தெரிந்த என்னென்ன சேஷ்டிதங்கள் பண்ணியிருக்காரோ அதெல்லாத்தையும் அப்படியே நினைத்து பார்த்தது. இல்லை, அது தனியாக அந்த மாதிரி நினைத்தால் வரமாட்டேன் என்கிறதா, ஆழ்வார் பாசுரங்களையே கையில் வைத்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 பாட்டை எடுத்துக்கொள்ளுதல், தனியாக அதனுடைய பொருளை படித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொருளை படித்து படித்து நினைத்து கொண்டிருந்தாலே அதுவே தியானம்தான். இது தனித்து பத்மாசனத்தில் அமர்ந்தோமா, கண்ணை மூடினோமா, புருவத்துக்கு நடுவிலே வைத்தோமா, அதெல்லாம் இல்லை. இது அனுபவபூர்வமான தியானம். அந்த அனுபவத்துக்கு ஒரே வழி நூல்கள். அதில் தான் அவர் என்ன செய்தார்ங்கிறது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதை படித்து, ஒரு தரத்துக்கு 2 தரம் படித்து உள்ள முருகி கண்ணில் ஒரு சொட்டு நின்னோடு நின்னால், கண்ணீரோடு இருந்தால், அதுவே தியானம். இதனால்தான் ஆழ்வார் அது ரொம்ப எளிமைப்படுத்தி சிந்திப்பே அமையும், சிந்திக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிவகுக்குமோ அதை செய்ய வேண்டியதுதான்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.